எப்படி இருக்கிறீங்க எல்லாருமே? உங்களுக்கு தெரியுமா, இது நம்மளுடைய 100வது எபிசோட். பாஸ்டர் கிரேஸ்வின் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்டுடைய 100வது எபிசோட். நான் எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இந்த எபிசோட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கிறிஸ்மஸ் டாபிக் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார், சாண்டா கிளாஸ், எக்ஸைட்டிங் சப்ஜெக்ட். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம்.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஸ்வின். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் சொல்லி நான் நம்புகிறேன்.
நமக்கெடுகிறதே ஒரு ரெண்டு பண்டிகை தான். அதில் ஒரு முக்கியமான பண்டிகை கிறிஸ்மஸ். ஆனால் அந்த கிறிஸ்மஸை கூட நிறைவாக செலப்ரேட் பண்ணாதபடி ஒரு சில கேள்விகள் எழும்புது. இப்போது ரெண்டு கும்பலுக்குமே கேள்விகள் இருக்குது. ஒரு கும்பல் என்ன நினைக்குதுன்னா, எங்கே துணி எடுக்கலாம், என்ன துணி எடுக்கலாம், தங்கச்சிக்கு என்ன எடுக்கலாம், அப்பாவுக்கு என்ன எடுக்கலாம், அம்மாவுக்கு என்ன எடுக்கலாம், என் பிள்ளைக்கு என்ன எடுப்பேன். இன்னொரு பக்கம் வீட்டு தலைவர் உட்கார்ந்து, பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், வட்டிக்கு வாங்கலாமா, இல்லை கடன் கேட்கலாமா, இல்லை சீட்டு போட்டவங்க ஏன் இன்னும் தரமாட்டேங்கிறாங்கோ, இந்த மாதிரி கேள்விகள். ஆனால் இன்னொரு கும்பல் இருக்குது, நீ ஏன் கொண்டாடுற அப்படின்னு ஒரு கேள்வி கொண்டு வர்றாங்க. உனக்கு தேவையா கிறிஸ்மஸ்ஸு? கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசு பிறந்தார் உனக்கு தெரியுமா, தெரிஞ்சு கொண்டாடுனுக்கிறியா? நீ நம்ம சொல்கிறோம், இல்லை கிறிஸ்துவை நான் கிறிஸ்மஸ்குள்ளே கொண்டு வந்துட்டேன், அதனால் எங்கள் கிறிஸ்மஸ் வந்து நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, முதல் கிறிஸ்துவை கிறிஸ்மஸ்லேருந்து வெளியே கொண்டு வா, கொண்டு போயிடு வேலையே அவரை, ஏன்னா கிறிஸ்மஸ் அவரை பற்றியே இல்லை அப்படின்னு. அப்போ கேட்குறாங்க இல்லையா, கிறிஸ்மஸ் ஜீசஸ் பிறந்த டேட் தானா ரியலாகவே December 25th அப்படின்னு. பட் அவங்க பர்த்டே கொண்டாடுறதுல அவங்களுக்கு எந்த வித சங்கடமும் இல்லை. ஆனால் ஜீசஸுடைய பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்? ஏதோ ஒரு நாள் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறாங்க, அவர் நமக்காக பிறந்ததை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இல்லை இது அந்நிய தெய்வத்துடைய ஒரு பாரம்பரியத்துலேருந்து வந்தது தானே, பேகன் ட்ரெடிஷன்ஸ்லேருந்து வந்தது தானே இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியுமா நம்மளால்? இப்போ நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்குது. என்னென்னு, சாட்டர்ன் அப்படின்ற ஒரு கடவுளை இந்த ரோமர்கள் செலிப்ரேட் பண்ணாங்க December 7th-லேருந்து 24th வரைக்கும். 25 தி அன்கான்குவர்ட் சன், மேற்கொள்ளப்பட முடியாத சூரியன் அப்படின்னா அந்த சாட்டன் கடவுளை அவங்க வணங்கினாங்க. அப்போது ஒரு ஆங்கிலேருந்து நம்ம பார்த்தோம்னா, பேகன் ட்ரெடிஷன்ஸ்னால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பண்டிகையாக இருக்கலாம், இல்லை நம்ம இந்த பண்டிகையுடைய டேட் பேகன் ட்ரெடிஷன்ஸ்க்கு கனெக்டடாக இருக்கலாம். அதுக்கு நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏன்னா இன்னைக்கு December 25th வரும்போது, இன்னைக்கு கிறிஸ்மஸை நம்ம ஞாபகப்படுத்திக்கும் போது கிறிஸ்து தானே ஞாபகம் வர்றாரு. ஏதோ ஒரு அந்நிய தெய்வமோ அந்நிய பாரம்பரியமோ நமக்கு ஞாபகம் வர்றது இல்லையே. சி, த க்வெஸ்சன் இஸ் ரியலி அபவுட் வாட் இட் ரெப்ரசன்ஸ் டுடே மோர் தென் ஹவு இட் ஒரிஜினேட்டட் ஃப்ரம். அப்போ ஞாபகம் வச்சுங்க, கிறிஸ்மஸை நிச்சயமாக நம்ம கொண்டாடலாம். இது ஏசு கிறிஸ்துவுடைய பிறப்பை செலப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் டெக்கரேட் பண்ணலாமா? நிச்சயமாக. வாங்க வீடை சுத்தம் பண்ணலாமே, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நல்லா சுத்தம் பண்ணி டெக்கரேட் பண்ணி ஒரு ஒருத்தருக்கு கிஃப்ட்ஸை கொடுத்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாமா? ஏன் பிரதர் வைக்கக்கூடாது? இன்னும் ஒரு சில பேர் ஸ்டாரை தொங்க விடலாமா, தொங்க விடக்கூடாதா அப்படின்லாம் ஒரு சில கேள்விகள். முதலாவது கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி நம்ம டீல் பண்ணலாமா? ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பச்சை இலைகள் இது வந்து ஏன்ஷியன் பேகன் வர்ஷிப்புக்கு கனெக்ட் ஆனது, ஃபர்டிலிட்டிக்கான கனெக்ஷன் உடையது, இது இதை நம்ம ஏன் செலப்ரேட் பண்ணும், இதை ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ இதுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. முதலாவது இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு சரியான எவிடென்ஸ் இல்லை, இது பேகன் ட்ரெடிஷன்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்ற எவிடென்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த கேள்விகளை எழுப்பிட்டாங்க. என்ன சொல்லிட்டாருன்னா ஒருத்தர், பார்த்தீங்களா எரேமியா 10வது அதிகாரத்தில் போட்டிருக்குது இல்லையா, மரத்தை வெட்டி அதை சில்வர் கோல்டுனால டெக்கரேட் பண்ணி வணங்குறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வணங்குறது நிச்சயமாக தவறு. கிறிஸ்மஸ் ட்ரீ யாருக்கு நன்மை பண்ண போகுது? அதுக்கு ஜீவன் இல்லை, அது ஒரு சிம்பிள், அது ஒரு அடையாளம். அப்போ எரேமியா 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மரத்தை வணங்காதீங்கன்னு. கண்டிப்பாக நம்மளும் கிறிஸ்மஸ் ட்ரீயை வணங்கக்கூடாது. ஆனால் நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது செலப்ரேட் பண்ணக்கூடாது, அதை டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸை செலப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னது? அதுலேயும் ஒரு சில பேர் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ரோமன் சாட்டர்னாலியா, நான் சொன்னேன் இல்லையா இந்த December 7th-லேருந்து 24 வரைக்கும் கொண்டாடப்படுகிற இந்த பண்டிகை. அந்த பண்டிகையில் ஒரு மரத்தில் லைட்ஸும் அப்புறமா பபுள்ஸ் இதுங்களை எல்லாத்தையும் தொங்க விட்டு அவங்க செலப்ரேட் பண்ணுவாங்கன்னு, இதுக்கு எவிடென்ஸே இல்லை. அவங்களுக்கு என்ன காசு இருந்திருக்கு அது மரம் வாங்கிறதுக்கு? இல்லைனா அது கீழே வைக்கிற கிஃப்ட்டுங்களுக்கு காசு இல்லாமல் இருக்கும், இல்லை அவங்களுக்கு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அன்னைக்கு. புரியுதா? அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு கஞ்சத்தனமாக இருந்திருக்கும். ஆனால் அதனால கிறிஸ்மஸ் ட்ரீ யாரும் வைக்கக்கூடாது, அது ஒரு அந்நிய கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு பாரம்பரியமான பழக்கம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? இதுக்கெல்லாம் எவிடென்ஸே இல்லை பார். அது ஒரு சில பேர் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே ஒரு ஏஞ்சலை வைப்பாங்க, இல்லைனா ஒரு ஸ்டார் வைப்பாங்க. ஏஞ்சல் வைக்கக்கூடாது, இது ஒரு அசிரியன் கடவுள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பயங்கர வைராக்கியமாக. ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க? சரி ஒரு ஸ்டார் வச்சுட்டு போகிற விடுங்க. இல்லை ஸ்டார் அப்படின்றது கூட அந்த ஜனங்க வணங்கின ஒரு தெய்வம் அப்படின்னு. இப்போ இன்னத்தை தான் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். இதுக்கெல்லாம் எவிடென்ஸ் இல்லை, முதலாவது கிளியரான எவிடென்ஸ் இல்லை. கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கக்கூடாது, கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு வீட்டில் நம்ம டெக்கரேட் பண்ணக்கூடாது, அப்படி நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. யார் சொன்னது? கவனிங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே ஒரு ஸ்டாரை வச்சு அந்த ட்ரீயை டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற ட்ரெடிஷன் கிறிஸ்டியன்ஸ்குள்ளே எப்போ வந்துச்சு தெரியுமா? மார்ட்டின் லூத்தருடைய ப்ரோட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் டைம்லேருந்து, அந்த காலத்திலேருந்து 16th century நடந்த அந்த ரெஃபர்மேஷனில் ஒரு எழுப்புதலில் எப்படி விசுவாசத்தினால தான் நீதிமான் ஆக முடியும் அப்படின்ற அந்த கிருபையின் வெளிப்பாட்டின் அந்த ரெஃபர்மேஷன் டைமில் கிறிஸ்மஸை கொண்டாடும் போது முதல் கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் எந்த அர்த்தத்தில் வச்சாங்க தெரியுமா? அந்த காலத்து ஜனங்க ஏசு கிறிஸ்துவு இருக்கிற இடத்துக்கு அந்த ஞானிகளை கொண்டு வந்த அந்த ஸ்டார், அதுக்கு அடையாளமாக தான் இங்கே வச்சுருக்குறோம். அப்போ இங்கே வச்சுருக்குறோன்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரு, அவர் இங்கே பிறந்திருக்கிறார், அவர் நிமித்தம் நாங்கள் நல்லா இருக்கிறோம், அவர் இங்கே இருக்கிறார், இதுதான் அவருடைய அட்ரஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதை கொண்டு வந்தாங்க. அப்போது இந்த ட்ரெடிஷன் நம்ம பேசுகிறோமே, நல்ல ஒரு டைமில் தான் ஆரம்பிச்சிருக்குது. கிறிஸ்டியன் ரெஃபர்மேஷன் டைமில் இது ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் நமக்கு இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணலாமா, வீட்டில் வச்சு கொண்டாடலாமா? கிறிஸ்மஸை கண்டிப்பாக கொண்டாடுங்க. இப்போ தாழ விழுந்து அதை வணங்கி நிறுத்த வேண்டாம், அதில் எந்த கனி அது காய்க்க முடியாது, அதுக்கு ஜீவன் இல்லை, அது ஒரு டெக்கரேஷன் பொருள் தான். ஆனாலும் அது ஒரு நல்ல அடையாளம். எதுக்கான ஒரு நல்ல அடையாளம் தெரியுமா? ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவ விருட்சமாக இருக்கிறாருன்றதுக்கான அடையாளம். அவருக்குள்ள நமக்கு ரட்சிப்புன்ற கிஃப்ட் அவைலபிளாக இருக்குது, நமக்கு சுகம் ஆரோக்கியன்ற கிஃப்ட் அவைலபிளாக இருக்குது. எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே நிறைய ப்ரெசன்ஸ் இருக்குதோ, ஏசு கிறிஸ்துவானவர் நமக்காக அந்த ஜீவ கனியை கொடுக்கும் ஜீவ விருட்சமாக இருக்கிறார். அவர்கிட்ட வந்தோம்னா ரட்சிப்புன்ற கிஃப்ட் நம்மளுடையது, பாதுகாப்பு நம்மளுடையது, ஞானம் நம்மளுடையது, தயவு நம்மளுடையது, உயர்வு நம்மளுடையது. இந்த ஒவ்வொரு கிஃப்ட்ஸும் நம்மளுடையது தான், நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். பாருங்க, ஸ்பிரிச்சுவலாக ஏற்கனவே நம்ம ஏசு கிறிஸ்து அப்படின்ற அந்த ஜீவ விருட்சத்து மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற கிஃப்ட்ஸை நம்ம என்ஜாய் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அதுக்கு அடையாளமாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுல என்ன தப்பாயிரும்? எப்படி ஏசு கிறிஸ்துவான கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாரோ அதே போல் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கில் ப்ரெசன்ஸை வைக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நல்லது அதை நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்யலாம், அதில் எந்த தடையும் இல்லை. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துன்ற மரம் நமக்காக கிஃப்டை கொடுத்துருக்கிறார். எப்படி அந்த கிஃப்ட்ஸை அன்ராப் பண்ணுமோ, ஃபெய்த்தை யூஸ் பண்ணி, விசுவாசத்தை யூஸ் பண்ணி சுகோன்ற கிஃப்டை நம்ம அன்ராப் பண்ணுறோம், செழிப்புன்ற கிஃப்டை நம்ம அன்ராப் பண்ணுறோம், ஞானம் தயவு உயர்வுன்ற கிஃப்ட்ஸை நம்ம அன்ராப் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ ஏசு கிறிஸ்து நம்மளுடைய ஜீவ விருட்சமாக இருக்கிறாருன்றதுக்கான ஒரு நல்ல அழகான அடையாளம். ஸ்டார் வைக்கக்கூடாது, ஒரு சில பேருக்கு அது ஸ்டார் ஏன் வைக்கிறீங்க, இது ஒரு அந்நிய கடவுளை வணங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் பேசுகிறவங்களுக்கு இதை பற்றி எந்த ப்ரூஃபும் இருக்காது பார், எவிடென்ஸ் இருக்காது. ஸ்டார் ஏன் வைக்கிறீங்க? இப்போ கவனிங்க, ஒரு நட்சத்திரத்தை பார்த்து தான் அந்த கிழக்குலேருந்து ஞானிகள் இயேசுவை தேடி வந்தாங்க, வந்து இயேசுவை பணிந்துக்கிட்டு போனாங்க, நல்ல எண்ணத்தோடு வந்தாங்க. ஆவியானவர் இதை நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார், Matthew 2 அந்த இடத்துல நம்ம இதை பற்றி கிளியராக பார்க்க முடியும். அந்த இடத்துல ஸ்டார்னு தான் கொடுத்துருக்குது. ஆனால் இதை பற்றி ஸ்டடி பண்ணுற வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, திஸ் இஸ் நாட் மோஸ்ட்லி எ ஸ்டார், தே சே தட் தி ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் டூ ஆப்ஜெக்ட்ஸ் கம் டுகெதர் அண்ட் மேக் அ பிரைட் இல்லுமினேஷன். அப்படின்னா தி வின்டர் சால்ஸ்டிஸ் அப்படின்ற நேரத்தில், அந்த காலத்தில் இரவு வானத்தில் 800 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடக்குமா பாருங்க. சாட்டர்னும் ஜூபிட்டரும், இது ரெண்டுமே பிளானட்ஸ், இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தன்னுடைய பார்ட்ஸை கிராஸ் பண்ணி வருது, ரொம்ப க்ளோஸாக வருமா. வரும்போது அதோடைய பிரைட்னஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னா பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ஷைனிங் ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியுமா. இது வந்து December 21 2020 நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 800 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பதார் இந்த டீச்சிங்கை 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கல? எனக்கு தெரில, ஒருவேளை நம்ம அதை பார்த்துருந்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் இதுதான் தி ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போது இது ரிசர்ச் சரியா? ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது கிளியராகவே ஆண்டவர் ஸ்டார்ன்னு மென்ஷன் பண்ணுறார். இந்த ஸ்டார் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த ஞானிகள் வர்றாங்க, இயேசுவை தொழுது கொள்கிறாங்க, அவரை பணிந்து கொள்கிறாங்க, அவருக்கு கிஃப்ட்ஸை கொடுக்குறாங்க. இப்போ பைபிளில் ஜீசஸை விடிவெளி நட்சத்திரம் அப்படின்னு தேவன் கொடுத்துருக்கிறத நம்ம படிக்கிறோம். இஸ் த மார்னிங் ஸ்டார். அப்புறம் இன்னொரு இடத்துல பாஸ்டர்ஸை, பாஸ்டருங்களை வந்து ஜீசஸ் சொல்கிறார், நீங்களாம் என் கையில் இருக்கிற ஸ்டார் அப்படின்றார். ஓகே, இப்போ ஜனங்க நம்மளை என்ன சொன்னாலும், எவ்வளோ தான் நம்மளுக்கு உபத்திரவங்களை கொண்டு வந்தாலும், ஏன்னா சபைன்னு வரும்போதே அது ரொம்ப டஃப்பான ஒரு ஜேர்னி தான். பாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் பாரு நான் சொல்கிறது என்ன ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்கிறார், என்னை இவ்வளோ தடவை அடிச்சாங்கோ, இந்த மாதிரி நைட்டில் நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், துணி இல்லாமல் இருந்தேன், காலில் அச்சாங்கோ, கையில் அச்சாங்கோ, பசி பட்னியாக இருந்தேன், இது எல்லாத்துக்கும் மேலே சபைகள்லேருந்து வதுபார் வேதனை அப்படின்னார் அவர். ஏன்னா அவர் சர்ச் பாஸ்டராக இருந்திருக்கிறார் இல்லையா. ஸோ பாஸ்டர்ஸை ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் என் கையில் இருக்கிற ஸ்டார் மாதிரி அப்படின்றாரு. ரெவலேஷன் 1 நீங்கள் நம்மளை பார் எடுத்து படிங்க, லேட்டராக படிங்க, பாட்காஸ்டில் டைம் இல்லை. பாஸ்டர்ஸ் ஸ்டாருன்னு பைபிளில் படிக்கிறோம். இன்னொரு இடத்துல படிக்கிறோம், லூசிஃபர் வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஐசையா 14 அவனை பற்றி போட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு படிக்கிறோமே, ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த பாசஞ்சை படிச்சுட்டு இது வந்து பிலீவர் கடையாளம் அப்படின்னு சொல்லி. நான் கூட இதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், குட் பி இல்லையா. ஏன்னா தேவன் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெளிச்சத்து நிமித்தம் அநேகருக்கு இயேசு அவங்க காமிக்க முடியும், இயேசுக்கு அவங்க வழிகாட்டியாக இருக்க முடியும். ஆனால் ஹியர்ஸ் த வண்டர்ஃபுல் திங், இந்த ஸ்டார் எது கிடையாது தெரியுமா? ரொம்ப கிளியராக நம்ம வீடுகளில் தொங்க விடுற அந்த ஸ்டார் கர்த்தருடைய வார்த்தை கிடையாலும், கர்த்தருடைய வார்த்தை கிடையாலும். ஸ்டார் தனக்குள்ளேருந்து வெளிச்சத்தை கொண்டு வருது, அது எதையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதில்ல, தனக்குள்ளேருந்து வெளிச்சத்தை கொண்டு வருது. தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருது, அது வெளிச்சமாகவே இருக்குது, நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்குது. இட் இஸ் எலூமினேட்டட் பை காட். சங்கீதம் 33:7 படிக்கிறோம், இந்த நட்சத்திரங்கள் தேவனுடைய சுவாசத்திலிருந்து உண்டானதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 3:16 படிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை அது தேவனுடைய சுவாச காத்தினால உண்டானதுன்னு சொல்லி ஒரு பேரலில் பார்க்குறோமே. அப்போ நட்சத்திரம் தேவனுடைய சுவாசத்தினால வந்ததுன்னா தேவனுடைய சுவாசமே நம்மளுக்கு பேக்கேஜ் ஆகி கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த ஸ்டார்ஸை ஸ்டடி பண்ணுறவங்க இயேசுக்கிட்டே வந்து சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையை ஸ்டடி பண்ணுறவங்க இயேசுக்கிட்ட வழி நடத்தப்படுவாங்க. இந்த ஸ்டார் அன்னைக்கு ஸ்டடி பண்ணவங்க இயேசுவை வந்து தொழுது கொண்டாங்க. அதே போல தான் இன்றைக்கி வார்த்தையை ஸ்டடி பண்ணுறவங்க இயேசுவை தொழுது கொள்ளுவாங்க. அவர் தான் இரட்சகர், அவர் தான் ராஜாதி ராஜான்ற வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த ஸ்டார், இந்த கர்த்தருடைய வார்த்தை விழவே விழாத ஸ்டார். திஸ் ஸ்டார் வில் நெவர் ஃபால். அப்போ இந்த ஸ்டார் பிலீவர்ஸ் கிடையாலுமா? ஒரு ஆங்கிள் இருந்து நிச்சயமா, ஆனால் ரொம்ப முக்கியமா கர்த்தருடைய வார்த்தை கிடையாலும். அப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டார் இருக்குதுன்னா அப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், என்னன்னு, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம், அதனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டுக்கு மேலே ஒரு நட்சத்திரம் தங்கி இருந்துச்சு, அதனால ஞானிகள் வந்தாங்க, கிஃப்ட்ஸ் வந்துச்சு, நன்மைகள் நடந்துச்சு. அதே போல் எங்கள் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறார். இந்த நட்சத்திரம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் ஒரு அடையாளமாக காமிக்கிறோம், இயேசு எங்கள் வீட்டில் இருக்கிறார். அப்போது எங்களை தேடி நன்மைகள் வரும், எங்களை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். ஏன்? எங்களை தேடி இரட்சகரே வந்ததுனால சகல நன்மைகளை எங்களை தேடி வரும். இன்னொரு விஷயத்தை கூட நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த ஸ்டார் கர்த்தருடைய வார்த்தை கிடையாலும், வெளிச்சமானது தேவனுடைய சுவாசத்தினால் உண்டானது, அதை ஸ்டடி பண்ணுறவங்களை இயேசுக்கிட்டே கொண்டு வரும், அவங்கள ஆராதிக்க வைக்கும் இயேசுவை. இப்போ ஸ்டார் கட்டலாமா? நிச்சயமா, நல்ல அழகான பிரைட்டான லைட்ஸோட ஸ்டார் நீங்கள் கட்டலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் பிரதர், இந்த கிறிஸ்மஸ் தாத்தா எங்கேருந்து பிரதர் வந்தார் இவர்? ஏன்னா எனக்கு ஒரு காலத்தில் ஒரு பயங்கரமான வெறுப்பு இருந்துச்சு அந்த கான்செப்ட் மேலேயே. கிறிஸ்மஸ்னால் எல்லாரும் கிறிஸ்மஸ் தாத்தா பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் கிறிஸ்மஸ்ன்றது கிறிஸ்மஸ் தாத்தா பற்றி இல்லை. நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இது கிறிஸ்மஸ் தாதா பற்றி, நம்ம ஜீசஸ் பற்றி. இது வயசான ஒரு கிழவனை பற்றி இல்லை, இது ஒரு குழந்தைய பற்றி. இப்போ எனக்கு ஒரு பெரிய வைராக்கியம் வந்துச்சு, என்னடா கிறிஸ்மஸ்ன்ன உடனே இந்த ரெட்டு கலர் துணி போட்டு அந்த பொச பொசன்னு இருக்கிற ஒரு வெள்ளை தாடி வச்சிருக்கிற மனுஷனையே எல்லாரும் பண்ணுக்கிறாங்களே, அவரையே எல்லாரும் தூக்கி வச்சாருன்னு இருக்கிறாங்களே, அவரையே கேரல்ஸ் ஆகட்டும், அது கிறிஸ்மஸ் சின்ன பசங்க ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்கிறதுல, அவர் யார்? அவர் வேதத்தில் நான் தேடி பார்க்குறேன், அந்த மாட்டு கொட்டாயை க்ளீன் பண்ணவர் கூட அவர் இல்லை, புழுக்கையை வாரி போட்ட இடத்துல சாண்டா கிளாஸ் இருந்திருக்கக்கூடாதா? நான் வைராகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதோடைய ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்க. ஏன்னா இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரூட் இருக்குது. சாண்டா கிளாஸ்னு வரும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரூட் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் எதிர்த்து இருக்கிறாங்கன்றது ஒன்று. இப்போ என்ன மாதிரி நானும் எப்படி பிரசங்கம் பண்ணியிருந்தேனோ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, என்ன மாதிரி ஒரு சில பேர் வைராகியமாக இருந்திருக்கலாம். கிறிஸ்துவ பற்றி நீங்கள் பேசாமல் சாண்டா கிளாஸ் பற்றியே பேசினுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஃபோக்கஸ் அவர் மேலே இருக்கக்கூடாது. ஆனாலும் இன்னும் ஒரு சில பேர் கொஞ்சம் இன்னும் ஆழமாக போயிருக்கிற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபயர் பிளேஸ் அப்படின்னா அந்த குளிர்காயிற இடம் இருக்குல்ல, ஒரு ஒரு வீட்லேயும் ஃபயர் பிளேஸ் இருக்கும், விறகை வச்சு நெருப்பை எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் வீட்டுக்கே அந்த ஹாலுக்கே அந்த ரூமுக்கே ஒரு சூடு கொண்டு வரும். ஃபயர் பிளேஸில் வந்து ஒரு தேவதை இறங்கி அவங்களுக்கு நன்மையை கொண்டு வருமா, அதுக்கு சம்மந்தப்பட்டது தான் சாண்டா கிளாஸ் அப்படின்ட்டாங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறார், உனக்கு தெரியுமா சாண்டாவை மட்டும் நீ திருப்பி போட்டேன்னு வச்சுக்கோ எழுத்துங்களே சேட்டன்னு வரும் அப்படின்னா. என்ன மாதிரி இருக்கு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சாண்டா சேட்டன், அவன் நீ சாண்டாவை கொண்டு வந்தால் சேட்டனே கொண்டு வர்ற மாதிரி அப்படி. இப்போது ஹிஸ்டாரிக்கலாக போகலாம். 4th century 4th century ஒரு பிஷப் இருந்தார். இன்னும் சபை வந்து பெர்சிக்யூஷன் டைமில் தான் இருக்குது. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி ஒரு பிஷப் இருந்தார். அவர் பேர் வந்து பிஷப் நிக்கோலஸ். பிஷப் நிக்கோலஸ் அவர் இருந்த ஊர் வந்து நோரா. இப்போ வந்து ப்ரெசன்ட் டே டர்க்கி, இப்போது உலகத்தில் இருக்கிற டர்க்கின்ற தேசத்தில் அந்த காலத்தில் இருந்த அந்த ஊர் பேர் வந்து நோரா. அதில் இருந்த பிஷப் தான் நிக்கோலஸ். இவர் வந்து ரொம்ப தாராள மனதுடையவர், அநேகருக்கு சகாயம் பண்ணுன்ற ஒரு கைண்ட் பர்சன். அவருடைய கைண்ட்னஸ் பற்றி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னென்னா, அந்த ஊரில் ஒரு தகப்பன் இருந்தார், ஏழையாக இருந்தார். அவருக்கு 3 மகள்கள். அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது இவர்கிட்ட காசு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் கூட டௌரியெல்லாம் இருந்திருக்குது, டௌரி கொடுக்கணுமா இருந்துச்சு. ஸோ செயின்ட் நிக்கோலஸ் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டு மேலே ஏறி புகை கூண்டு வழியாக ஒரு சின்ன பையில் தங்க காசுகள் அதை அப்படியே போட்டிருக்கிறார். இவங்க எப்படியாவது இதை எடுத்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இவர் போட்ட அந்த பை அங்கே இருந்த ஒரு சாக்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிச்சான். ஏன்னா இந்த ஃபயர் பிளேஸில் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால சாக்ஸை துவைச்சு காய போட்டுக்கிறாங்க அங்கே. இது கரெக்டாக சாக்ஸ் உள்ளே போய் மாட்டிருந்தனால இப்போ அந்த ட்ரெடிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாண்டா கிளாஸ் வருவாராம், புகை குண்டு வழியாக வந்து சாக்ஸ்குள்ளே கிஃப்ட்டை வச்சுட்டு போயிடுவாராம். இப்போ தான் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்குது. என்னன்னு பார்த்தா செயின்ட் நிக்கோலஸ் அந்த தங்க காசு இருக்கிற அந்த பையை தூக்கி போடும்போது அது போய் சாக்ஸில் போய் விழுந்திருக்குது. இவர் நல்லா அந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு தன்னுடைய மகளுக்கு. 2வது மகளுக்கும் இதே மாதிரி தான் ஆயிருக்குது. இந்த நிக்கோலஸ் அப்படின்ற பிஷப் புகை குண்டு வழியாக திரும்பியும் தங்க காசுகளை போட்டிருக்கிறார், சாக்ஸில் போய் மாட்டியிருக்குது, அப்படியே திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. 3வது மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற அந்த நேரத்தில் ஒளிஞ்சு நின்று இவர் பார்த்துருந்துருக்கிறார், யார் இது நல்ல காரியத்தை செய்யுதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு ஊருக்கே பரப்பி விட்டுக்கிறார். இந்த செயின்ட் நிக்கோலஸ் தான் இந்த நன்மையை செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் நைட்டில் வந்து புகை குண்டு வழியாக எங்களுக்கு தங்க காசு கொடுத்து எங்களுக்கு சகாயம் பண்ணார், ஏழைங்களுக்கு உதவுறவர் செயின்ட் நிக்கோலஸ். செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸ், சாண்டா கிளாஸ்னு அப்படியே வந்துச்சு பரிணாமர் அஞ்சு பரத் பேர் செயின்ட் நிக்கோலஸ். அதுதான் அப்படியே சொல்லி 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 ஜனங்களுடைய வாயின் வார்த்தையால் அப்படியே சாண்டா கிளாஸ் அப்படின்னு மாறிச்சு இல்லையா. இப்போ ஜனங்களுடைய வார்த்தையினால் அப்படியே மாறிடுமே, அந்த மாதிரி தான் மாறிச்சு. அது டீ கடையில் உட்காந்து ஃப்ரெண்டு கேட்டுக்கிறான், டேய் சாப்பிட்றாடா, இல்லை வயசு இல்லைடா, இல்லைடா ஒரு டீ போண்டா வாண்டாடா எனக்கு போண்டா டீ அப்படின்னு அப்படியே சொல்லி என்னடா அவன் வேணாம், இல்லை அவனுக்கு போண்டா டீ வேணாமா, அவனுக்கு போண்டா டீ வேணாம், லாஸ்ட்டில் ஒருத்தன் அவனுக்கு போண்டா டீ வேணாமா அப்படின்ட்டு என்ன ஆச்சு வார்த்தைங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி தான் செயின்ட் நிக்கோலஸ், செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸ், சாண்டா கிளாஸ், சாண்டா கிளாஸ். ஸோ இன்னைக்கு சாண்டா கிளாஸை நம்ம அனுமதிக்கலாமா? தெரியாதவங்களை அனுமதிக்காது. தெரியாதவங்க வேஷம் போட்டு வந்து வீட்டில் கொள்ளையிட்டு போயிடக்கூடாது, புரியுதா? அது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஆனால் நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ, இல்லை கேரல்ஸ் டைமில் அப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா அதில் ஒரு பெரிய தப்பை நான் பார்க்க முடியல. விஷயம் என்னென்னா, எப்படி பார்க்கலாம் தெரியுமா, சாண்டா கிளாஸை ஒரு ஆனந்தமான தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிஃப்ட்ஸை கொடுக்க வந்திருக்கிறார். ஏன்னா அந்த தகப்பனுக்கு அடையாளமா, அந்த பிதாவுக்கு அடையாளமா, அ ஹாப்பி ஃபாதர் ஹூ வாண்ட்ஸ் டு கிவ் கிஃப்ட்ஸ் டு ஹிஸ் சில்ட்ரன். ஏன்னா கிறிஸ்மஸ்ன்றதே ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய மாபெரும் கிஃப்டான தன்னுடைய மகனையே கொடுத்தது தானே கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இஸ் செலிப்ரேட்டிங் த கிஃப்ட் ஆஃப் அ ஹாப்பி ஃபாதர், த நேம் ஆஃப் த கிஃப்ட் இஸ் ஜீசஸ். ஆனால் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தோன்னா ஒரு கம்பாரிசனை கொண்டு வரலாம். சாண்டா கிளாஸ் ட்ரெடிஷன்ஸை விட ஏசு கிறிஸ்துவான ஒரு மேலானவர், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா சாண்டா கிளாஸ் நடராத்திரில மான் வண்டியில் வரான், ஜீசஸ் நமக்காக நம்மளை சேவை செய்யணுன்றதுக்காக வந்தார். ஆனால் அவர் வரும்போது எருசலேமுக்குள்ள ஒரு கழுத மேலே தான் வந்தார். சாண்டா கிளாஸ் புகை கூண்டு வழியாக இறங்கி வருவாராம். ஆனால் ஜீசஸ் ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு குழந்தையாக நமக்கு பிறந்தார். சாண்டா கிளாஸ் வெறும் நல்ல பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவாராம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்ததே பாவிகளை ரட்சிக்கத்தான். ஏன்னா வேறு விதமான ஜனங்கள் இந்த உலகத்தில் இல்லை, இருந்தது வெறும் பாவிகள் மட்டும்தான். அதுக்காகவே அவர் இறங்கி வந்தார். சாண்டா கிளாஸ் வந்துட்டு யார் கண்ணுக்கும் தென்படாமல் காணாமல் போயிடுவாராம். ஆனால் ஜீசஸ் வந்தது மட்டும் இல்லை, நமக்குள்ளவே வாசமாக இருக்கணும், நம்மோட இருக்கணுன்றதுக்காக இம்மானுவேலராக இறங்கி வந்தார். காட் வித் அஸ். சாண்டா கிளாஸ் ப்ரெசன்ஸை கொண்டு வர்றாராம், ஆனால் ஜீசஸ் அவருடைய ப்ரெசன்ஸையே கொடுக்க வந்தாராம். த கிரேட்டஸ்ட் திங் அபவுட் த கிறிஸ்மஸ் இஸ் நாட் ப்ரெசன்ஸ் பட் இட் இஸ் ஹிஸ் ப்ரெசன்ஸ். பரிசுகளில் அவருடைய பிரசன்னம். சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட கிஃப்டுங்களை வச்சுட்டு போவாராம் ஒரு சில சம்பிரதாயங்களை சொல்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் சிலுவை மரத்தில் அவரே நமக்காக கிஃப்ட் ஆனார். அவருடைய உயிரை நமக்காக கொடுத்தார். அவர் நிமித்தம் நம்ம நீதிமான்களாக்கப்படுறோம், பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம், சந்தோஷமாக இருக்க முடியும், கிறிஸ்மஸையும் செலிப்ரேட் பண்ண முடியும், இந்த உலகத்துலையும் நல்லா இருக்க முடியும், வரப்போகிற உலகத்துலையும் நல்லா இருக்க முடியும். ஸோ வாங்க கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணலாம். நிறையா கேள்விகளை கேட்டு இருக்கிற அந்த சந்தோஷத்தை கெடுத்து விட்டுற வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேர் அவங்க செலிப்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற யாரை செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வெறித்தனத்தில் இறங்குறாங்க பாரு, அதில் தான் பிரச்சனை ஆகிடுது. வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை பதர் ஃபங்க்ஷன்லாம் அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணலாமா? நம்ம வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், அதாவது ஒரு நல்லதொரு போராட்டமாக போராட வேண்டாம். சரி அதெல்லாம் உண்மைத்தான் வச்சுங்களேன் ஒரு ரேங்கில் பார்க்கும்போது. ஆனால் ஏசு கிறிஸ்து செஞ்ச முதல் அற்புதம் என்னான்னு சொல்லி ஞாபகப்படுத்தி பாருங்க. முதல் அற்புதமே ஒரு எழுப்புதல் கொண்டு வர்றது இல்லை. முதல் அற்புதம் ஒரு செத்துப்போனவனும் உயிரோட எழுப்புற விஷயமா இருக்குல்ல. முதல் அற்புதம் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் கொண்டு வர்றதா இல்லை. முதல் அற்புதம் என்னது? ஒரு பார்ட்டி சீக்கிரமாக முடிஞ்சிடக்கூடாது, அந்த பார்ட்டி கண்டினியூ ஆகணுன்றதுக்காக தான் செஞ்சார். என்ன கொடுத்தாரு? திராட்சரசத்தை கொடுத்தார். He turned the water into wine. ஏசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதமே பார்ட்டி கண்டினியூ ஆகணும்னு இன்னைக்கு ஏசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார். லெட் த பார்ட்டி பிகின். உன்னை ரட்சிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன். உலகமெங்கும் எல்லா ஜனத்துக்கும் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். நான் உலக ரட்சகர், நான் இறங்கி வந்திருக்கிறேன். உங்கள் இருள் வெளிச்சமாக மாறும். தொலைஞ்சு போன நீங்கள் திரும்பியும் கிடைக்க போகிறீங்க. சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் நான் உற்சாகத்தை கொண்டு வர போகிறேன். இழந்து போன எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் ரட்சகர், நான் பிறந்திருக்கிறேன். ஸோ ஜீசஸ் அவருடைய பிறப்பு அந்த கோலாகலம், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. டெக்கரேட் பண்ணுங்கள் வீடை, செலிப்ரேட் பண்ணுங்கள். டேட்டை பற்றி கவலைப்படாதீங்க, கேள்விகளை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுன்னு சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. ஏசுவை செலிப்ரேட் பண்ணலாம், குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணலாம். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் நிறைஞ்ச கிறிஸ்மஸாக இருக்கட்டும். ஸோ இந்த 100வது எபிசோடில், இந்த வருஷத்துடைய கடைசி பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை நான் வாழ்த்துறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அ வெரி ஹாப்பி நியூ இயர்.
இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிளாக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.